ஆண்டவரேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே, அன்பின் பழியினில் இணைந்திடுவோம், கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம், பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனையே பாடி புகழ்வோம்.
தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் கூடி வந்து இந்த வெள்ளிக்கிழமையினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்கு முன்பாக நாம் இணைந்திருக்கிறோம். ஆண்டவரோடு பணி செய்த மக்கள் அநேகம் பேர் ஆண்டவரோடு இணைந்திருந்தார்கள். ஆண்டவருக்காக ஆண்டவரோடு ஆண்டவரில் இணைந்திருப்பது தான் நம்மளுடைய அழைப்பாக இருக்கிறது. அநேகர் ஆண்களும் பெண்களும் இணைந்து இயேசுவோடு பணி செய்தார்கள். பெண்களும் ஆண்டவருடைய திட்டத்தில் இணைந்திருந்த நல்ல அடையாளங்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த வேளையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் நாமும் ஆண்டவரோடு இணைந்து செயல்பட இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஒழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் நின்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 15, இறைவார்த்தை 12-20 வரை. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்வது ஏன்? இறந்தோர் உயிர்த்தெழ மாட்டார் எனில் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும். நாங்களும் கடவுளின் சார்பில் பொய் சான்று பகர்வோம் ஆவோம். ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கடவுள் உயிர்த்தள செய்யாத கிறிஸ்துவை கடவுள்தான் உயிர்த்தள செய்தார் என்று சான்று பகரும்போது கடவுளுக்கு எதிராக சான்று கூறியவர்கள் ஆவோம் அல்லவா? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்கள் ஆவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராயிருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1-3 முடிய. இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். பன்னிருவரும் அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும், மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் கூடி வந்து சரியானதை சரியான விதத்தில் வேதம் வெளிச்சமாய் காட்டுகிற வழியிலே கடந்து செல்ல நாம் வேதத்தை நம்முடைய அடிப்படையாக, விவிலியத்தை நம்முடைய அடிப்படையாக வைத்து நாம் சிந்திக்கிறோம். விவிலியம் காட்டும் பாதையிலே நம்ம வாழ்வு அமைந்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய திரு அவையினுடைய விருப்பம். ஆகவே திரு அவை காட்டுகிற அந்த ஒளி நம்முடைய விவிலியமாக இருக்கிறது. அந்த விவிலியத்தினுடைய ஆழத்திற்குள்ளே நாம் கடந்து சென்று வார்த்தைகள் நம்மோடு பேசுவதை நாம் உணர்ந்து செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நிறைய நேரம் நம்ம பைபிளில் நிறைய விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவரின் நாள், த டே ஆஃப் தி லார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வேர்டு இருக்கிறது, ஆண்டவரின் நாள். இந்த ஆண்டவரின் நாள் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து நம்ம பைபிளில் தேடி பார்க்கும்போது, இந்த வார்த்தை மையம் கொண்டிருக்கிற, அது எங்கெல்லாம் இந்த ஆண்டவரின் நாள்ங்கிற வார்த்தை வருதோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய வேதனை, அழுகை, அங்கலாய்ப்பு, ஒரு இருள், ஒரு வலி, ஒரு பாடுகள் அப்படின்னு சொல்லி அந்த இடம் பூராவே இந்த மாதிரியான வார்த்தைகளால் அது நிறைந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னாக்க, இசையா 13:9 நம்ம பார்க்குறோம், ஆண்டவரின் நாள் வருகிறது, கொடுமையும் கோபமும் கடும் சீற்றமும் நிறைந்த நாள் அது, மண்ணுலகை பால் நிலமாக்கும் நாள் அது, அதில் இருக்கும் பாவிகளை முற்றிலும் அழித்துவிடும் நாள் அது. யோவேல் புத்தகத்திலையும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. 1:15 சொல்கிறது, மிக கொடிய நாள் அந்த நாள், ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது, எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும் என்று எழுதப்பட்டிருக்கிற. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, கிறிஸ்மஸ் வருதுன்னா நமக்கு ஒரே மகிழ்ச்சி, அது கொண்டாட்டம் எல்லாமே இருக்குது, நியூ இயர் அதே மாதிரி சிறப்பு விழாக்கள். ஆனால் ஆண்டவர் உண்மையாக வரப்போகிற அந்த நாள் எப்படி இருக்க போகிறது, அது ரொம்ப வேதனையாக இருக்க போகிறது. நம்ம நினைக்கிறபடியான ஒரு மகிழ்ச்சி அந்த இடத்துல இருக்காது. கடவுள் அதுக்கு தான் நம்மளை எல்லாம் என்ன செய்திருக்கார், சிறப்பாக படைச்சிருக்கிறாரு. சிறப்பாய் படைச்சார்னா எப்படி படைச்சிருக்கிறாரு, திருப்பாடல் 139 13 அடிவசனத்தில் நம்ம பார்க்குறோம், என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவரும் நீரே. 14 அடிவசனம் சொல்லுது, அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால். கடவுள் எப்படி தாயின் கருவில் நமக்கு உரு கொடுத்தாருன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஜஸ்ட் இட் ஹேப்பன் லைக் தட் அப்படி சொல்ல முடியாது. நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, இயற்கை அப்படி ஜஸ்ட் இட் ஹேப்பன் லைக் தட் அப்படின்வாங்க. அப்படி அல்ல, கடவுள் எல்லாத்தையும் திட்டமிட்டு இருக்கிறார், அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறவர் அவர். அவரை புரிந்து கொள்ள இன்னும் நமக்கு ஆற்றல் பத்தாது, அறிவும் பத்தாது. ஆனால் அவர் தன்னை வெளிப்படுத்தும் விதமாக நம்ம புரிந்து கொள்ளணும்னு அவர் ஆசைப்படுறார். அவர் எப்படி உனக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அப்படி நீ புரிந்து கொள்ளணும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது 14:139 சொல்லுகிறது, அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவல்கிறேன், உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். இப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கொள்ளணும், ஆண்டவருடைய வழிகள் வியக்கத்தக்கவை. அதனால் இதுதான் ரைட்டு, இதுதான் வழி, இதுதான் வழின்னு சொல்லி நம்ம பிராக்கெட் பண்ண முடியாது. ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசமானவை, நம்முடைய மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்டவை. அப்படிப்பட்ட நிலையில் நம்ம பார்க்கிற பொழுது இன்றைய நாளினுடைய ஒரு சிந்தனையில் ஒரு கருப்பொருளை நம்ம உள்வைத்து நம்ம சிந்திக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறது பல காரியத்தில். இதை திருவை வந்து ரொம்ப நாளாக வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு காரியத்திலையும் அது தன்னுடைய நிறைவை நோக்கிய பயணத்தில் அது பயணித்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரு சிறப்பான காரியம் இன்றைக்கி நற்செய்தி ஒளியில் பார்த்திங்கன்னாக்க, இன்னைக்கு நற்செய்தியை வாசிக்கும் போது நீங்கள் கேட்டிருப்பீங்க. இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் போகிறார். எந்த ஊருக்கு போகிறாரு? இந்த ஊருக்கு தான் போவார், அந்த ஊருக்கு தான் போவார், இல்லை எல்லா ஊருக்கும் போனார். நகர் நகராய் ஊர் ஊராய் எல்லா ஊரும் அதெல்லாம் போனார். அங்கே யார் இருக்கிறா, எப்படி இருக்கிறா, அதெல்லாம் பார்க்கல அவர். ஒன்று. ரெண்டாவது, பன்னிருவர் அவரோடு இருந்தனர். அப்போ அவருடைய அந்த பணியில், அவர் போகிற பணியில் ஊர் ஊராய் சுற்றி கொண்டு இருந்தபோது அவரோடு இருந்தவர்கள், அவரோடு பயணித்தவர்கள் பன்னிருவரும் அவரோடு இருந்தனர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கார். அப்போ அவங்களுக்கு கூட பயணித்திருக்கிறாங்க அவர் ஊர் ஊராய் நகர் நகராய் போகிற போது. அப்படி பன்னிருவர் அப்படிங்கிறது ஒரு ட்ரேட், ஒரு கிரேடு, அந்த 12 டிசைபிள்ஸ், 12 சீடர்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்க, அதை தொடர்ந்து லூக்கா கொடுக்கக்கூடிய இன்னொரு அடையாளம் என்ன அப்படின்னா, பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலர். பாருங்கள், அந்த ஏரியாவில் வர எல்லாமே பெண்களை பற்றி தான் ஆண்டவர் இந்த லூக்கா நட்சத்திரியாளர் குறிப்பிட்றாரு. முதல்ல 12 சீடர்களை குறிப்பிட்டுட்டாரு, அதுக்கப்புறம் இன்ஸ்பெசிஃபிகேஷன், இன்னும் குறிப்பாக அவர் பெண்களை குறித்து பேசுகிறார். பொல்லாத எதுவும், எப்படிப்பட்ட பெண்கள் பாருங்கள், பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலர். சிலர்னு போட்டிருக்க, எத்தனை பேர் தெரியல. 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியா, 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியா. ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசா, அவருடைய மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் அப்படின்னு போட்டிருக்காங்க, ரெண்டு பேர் இருக்குதுங்க. மேலும் பல பெண்கள் அவரோடு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா அவங்களும் அந்த பணியில் தங்களை இணைத்து கொண்டிருந்திருக்கிறாங்க. அப்போ அவர் எப்போ அவர் ஊர் ஊராய் சுற்றும்போது, அதுக்கு தொடர்ந்து பாருங்கள், இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆண்டவர்கிட்டேருந்து எதையாவது பிடுங்கி, இப்போ யூதாஸ் பார்த்தீங்கன்னா, இயேசு போகிறப்போ யாராவது காணிக்க கொடுப்பாங்க, இதை வச்சுக்கோங்க சாப்பாட்டுக்கு செலவுக்கு அப்படின்னு ஏதாவது கொடுப்பாங்க. அதையெல்லாம் இயேசு எங்கே கொடுத்து வச்சுருந்தாருன்னா, யூதாஸ்கிட்ட கொடுத்து வச்சுருந்தார். இப்போ யூதாஸு செலவு செய்தார், எங்கேருந்து செய்தார்னா, பொது பணத்திலேருந்து தான் எடுத்து செய்தார். அது அவரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு பைபிளில் இருக்கிறது, அவர் பொது பணத்திலேருந்து திருடினார் அப்படின்னு. இப்போ இது யூதாஸ் செய்தது வந்து தன் கொடுக்கப்பட்ட காரியத்திலேருந்து எடுத்து கொடுக்கறது. ஆனால் இந்த பெண்கள் அவங்க தங்கள் உடைமைகளை கொண்டு, அப்போது அவங்கக்கிட்ட வச்சிருந்ததை, அவங்களுக்குன்னு வைத்திருந்ததை எடுத்து என்ன செய்தாங்க, கொடுத்து பணிவிடை செய்து வந்தார்கள். கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். இப்போ இன்றைக்கி இந்த பகுதியை மட்டும்தான் நம்ம சிந்திக்கிறோம். இன்றைக்கி பெண்கள் வந்து ஆலய பணிகளில் ஈடுபடுவது முறையா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கும் நிறைய பேருடைய உள்ளத்தில் இருக்குது. ஒரு சில ஆலயங்களில் நாங்கள் ஆல்டர் கேர்ள்ஸ், சின்ன குழந்தைங்க, பாய்ஸ் இருப்பாங்க, ஆல்டர் பாய்ஸ் இருப்பாங்க, ஆல்டர் கேர்ள்ஸ்ன்னு சொல்லி பெண் பிள்ளைகளை நம்ம, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு, அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் பீடத்தில் ஏறி ஒரு உதவி செய்ய முடியாதா அப்படின்னு. அப்போது அவங்களுக்கும் ஒரு ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு திருச்சபை வந்து பர்மிஷன் கொடுத்தது. அப்போது அந்த பெண் பிள்ளைகளை நம்ம என்ன செய்கிறோம், மேலே ஏற்றி அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் இந்த பீட உதவிகளை செய்வதற்கு. அதற்கு பல இடத்துல எதிர்ப்புகள், எப்படி இந்த பிள்ளைங்களை ஏற்றலாம், பெண்கள் மேலே ஏறி வாசகம் வாசிக்கிறத விரும்பாத கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க, பெண்கள் எப்படி வரலாம், பெண்கள் எப்படி, அதுக்கு பல காரணத்தை சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம இங்கே சொல்ல முடியாது, பல காரணத்தை சொல்லி அதனால் பெண்கள் வரக்கூடாது. இன்றைக்கும் பல இடத்துல நம்ம பார்க்குறோம், இன்றைக்கும் இந்த பெண்கள் யாராவது மேலே ஏறிட்டாங்க, ஏதாவது பொருளை தொட்டுட்டாங்கன்னா, இதெல்லாம் வந்து தொடுது, சாமியார் வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுவதை நம்ம பார்க்குறோம். இப்போ பெண்கள் வந்து இந்த மாதிரி ஆலய பணிகளில் ஈடுபடுவது முறையா அப்படின்னா, திருச்சபை நமக்கு அந்த பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, அதனால தான் நம்ம ஆலயங்கள்லாம் நம்ம பெண்களை ஈடுபடுத்தி நம்ம செய்கிறோம். இது சாமியாருடைய விருப்பம் இல்லை, முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். அங்கே இருக்கிற குருவானவர் வந்து இந்த பெண்கள்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு இல்லை. இதை பாப்பரசர் இப்போ கூட என்ன செய்திருக்கிறார், பெண்களை கூட இந்த பாதங்களை கழுவுகிற சடங்களை இணைத்து அவர் அந்த பர்மிஷன் கொடுத்ததுனால இப்போ எல்லா ஆலயங்களிலும் அதை செய்வது தான் முறை என்ற கூடிய நிலையில் பார்க்கப்பட வேண்டும். அது பார்க்குறாங்களாங்கிறது அவங்கவுங்களுக்கு விடப்படுகிற சவால். சில ஒரு ஆலயத்தில் நான் போனபோது ஃபாதர்கிட்ட கேட்டேன், ஃபாதர் மாதிரி பெண்கள் வருவாங்களா அப்படின்னதுக்கு, அதுலேயோ நம்ம பங்கில் அதெல்லாம் சாத்தியமே இல்லை, பாப்பாண்டவர் சொல்லுவார், நம்ம ஊரில் நம்ம வாழணும் சாமி, இங்கே ஒருத்தரை விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னா யார், திருச்சபை என்னதான் நமக்கு வழிகாட்டுதலை கொடுத்தா கூட நான் மாறமாட்டேன் என்கிற மனநிலையோடு இருக்கிற அந்த கடின உள்ளத்தினரை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்படி பெண்கள் வந்து இணைந்து செய்வது என்பது ஏதோ நாம் புதுசாக கண்டுபிடிக்கிற விஷயம் இல்லை. இன்றைக்கி லூக்கான செய்தியாளர் மிக அழுத்தமாக அந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அதுவும் பெண்களும் கூட இருந்தாங்க அப்படின்னு ஏதோ ஒரு போன பக்கில் ஒரு வரி எழுதி விட்டுருந்தாருன்னா நம்ம இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பெண்களில் யார் யார் இருந்தாங்க, அவங்க என்ன செய்தாங்க அப்படிங்கிறதையும் அவர் ரொம்ப அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார். பாருங்க, இந்த இறையாட்சி பணியில் பெண்களினுடைய ஆழமான பங்கு இருந்திருக்கிறதுங்கிறத லூக்கா நற்செய்தியாளர் அதிகமாக ஆழமாக நமக்கு காட்டுறதை நம்ம பார்க்குறோம். பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கியத்துவம் நிறைய அடையாளத்தை லூக்கா நற்செய்தியாளர் வைக்கிறார். பெண்கள்லாம் எங்கே, ஏன்னா மத்தேயு வந்து அதை எழுத முடியாது. மத்தேயினுடைய ஒரு ஆடியன்ஸ், மத்தேயு யாருக்கு அந்த இதை எழுதுகிறாரு நற்செய்தியன்னா, யூதர்களுக்கு எழுதுகிறார். யூதர்கள் ஏற்கனவே பெண்களை வந்து மையப்படுத்த மாட்டாங்க, பெண்களை வெளியில் கொண்டு வர மாட்டாங்க, அது அவங்களுடைய பாரம்பரியம். அதனால் அவர் பெண்களை குறிப்பிட்டு எழுதியிருந்தாருன்னா அவங்க நிராகரிச்சிருவாங்க. அதனால் அந்த ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எழுதுகிறான். இப்போ லூக்கா நற்செய்தியாளர் வந்து பொதுவாக எழுதுகிறாரு, எல்லாத்துக்கும் எழுதுகிறாரு. அப்படி எழுதுகிற போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் இந்த பெண்களினுடைய முக்கியத்துவத்தை வந்து உறுதிப்படுத்துகிறாரு. பெண்கள் எலிசபெத்து, மரியா, இறைவாக்கினர் அண்ணா, அந்த மூன்று பெண்களையும் இயேசுவினுடைய குழந்தை பருவத்துடன் இணைத்து அவர் என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறாரு. பல இடத்துல நம்ம அவருடைய வெளிப்பாடுகளை நம்ம பார்க்குறோம். லூக்கா நற்செய்தியாளர் எப்படி பெண்களை அடையாளப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு, இயேசுவினுடைய பிறப்பினுடைய முன்னறிவிப்பு வந்து இளம்பெண்ணாக இருந்த மரியாவுக்கு அறிவிக்கப்படுறதை ஹைலைட்டாக கொடுக்குறாரு. இது லூக்கா நற்செய்தியில் மட்டும்தான் நம்ம அந்த ஹைலைட்டை வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்த நிகழ்வாக மரியா தன் உறவினரான எலிசபெத்தை சந்திக்க சென்றதை காண்கிறோம். அம்மாவை எலிசபெத் அம்மாவை சந்திக்க மாதா போகிறாங்க. இப்போ மரியாலும் எலிசபெத் அம்மாவும் சந்திக்கிற நிகழ்வு லூக்கா நற்செய்தியில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சமான ஒரு அடையாளம். அவங்க ரெண்டு பேரும் அந்த விடுதலை பாடலை பாடுறது எல்லாமே. அப்போ இயேசுவின் பிறப்பை பற்றிய செய்தி மரியாவுக்கு அடுத்ததாக எலிசபெத்துக்கு மற்றொரு பெண்ணுக்கு கிடைத்திருப்பது லூக்கா நற்செய்தியினுடைய ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். உலகத்திற்கு மீட்பை கொண்டு வரும் ஒரு முக்கிய செய்திக்கு செக்கரியாவோ யோசேப்போ முதல் சாட்சிகளாக இருப்பதற்கு முன் மரியா, எலிசபெத்து ஆகிய இரு பெண்களும் அதற்கு சாட்சிகளாக இருந்தார்கள். அதுதான் இங்கே நம்ம பார்க்குற ஹைலைட். இப்போ அங்கிட்டு செக்கரியா இருந்தார், இங்கிட்டு யோசேப் இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் ஆண்டவரோடு இருந்தாங்க, ஆனால் சாட்சிகள், முதன்மை சாட்சிகளாக லூக்கா யாரை வைக்கிறாருன்னா மரியாவையும் எலிசபெத் அம்மாளையும் வைக்கிறார். அதே போல் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு வந்து பெண்கள் முதல் சாட்சிகளாக இருந்தாங்க அப்படிங்கிற விவரம் நம்முடைய லூக்கா நற்செய்தியில் காண கிடப்பதை நம்ம பார்க்குறோம். ஏனைய நற்செய்தியாளர்கள் இயேசுவின் சீடர்களை பற்றி குறிப்பிடும்போது ஆண்களின் பெயர்களை மட்டும் பதிவு செய்துள்ள வேளையில் லூக்கா நற்செய்தியாளர் மட்டுமே பெண் சீடர்களையும் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. இயேசுவுடன் வந்து பாசம் நிறைந்த உறவு கொண்டிருந்த நிறைய பேரை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். மார்த்தா, மரியா, நயின் ஊரில் கைம்பெண்ணின் மகனை உயிர்ப்பிக்கிறது. அந்த மகனுக்கு பேர் சொல்லலை, கைம்பெண், அந்த மகளினுடைய ஸ்டேட்டஸை மட்டும்தான் அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. 18 ஆண்டுகளாக தீயாவியால் வதைக்கப்பட்ட பெண்ணை குணமாக்குறது, பெண்களை மையப்படுத்திய பகுதிகள், இதெல்லாம் இந்த லூக்கா நற்செய்தியாளர் அடையாளப்படுத்துகிற பல நல்ல அம்சங்களாக பார்க்குறோம். ஆணாதிக்கம் மனப்பான்மை கொண்டது தான் யூத சமூகம். அந்த சமூகத்தில் இயேசுவுக்கு எதிராக அவங்க திரண்டு எழுந்த பொழுது இயேசுவோடு பயணித்த பெண்கள் வந்து பயணித்தவர்கள் வந்து பெண்கள் இயேசுவோட நம்ம சிலுவை பாதை ஸ்தலத்துலலாம் பார்க்குறோம். அங்கெல்லாம் நம்ம பெண்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இயேசு பின்னாடி திரும்பி பார்த்து சொல்கிறாரு, லூக்கா நற்செய்தியில் அது பதிவு செய்திருக்கிறாரு, பிறந்திரளான மக்களும் அவருக்காக மாரடைத்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, இப்போ அந்த பெண்களை தான் பார்க்குறாரு, ஆண்களை பற்றி அங்கே பேசப்படலை. எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். அப்போ அழுவது யாரு, அந்த எருசலேம் மகளிர். மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு லூக்கா 23 இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னாக்க இவ்வளவு அடையாளத்தையும் நம்ம பார்க்கணும். நற்செய்தியாளர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு என்று நம்ம நம்புகிறோம். ஆனாலும் பாருங்க, நம்ம மனசு எல்லாத்தையும் ஏற்றுக்க மாட்டேங்குது. ஒரு சில பகுதிகளை மட்டும் நம்ம வேணுங்கிறத அப்படி எப்படி எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய மனநிலையாக மாறி போயிடுச்சு. அந்த மனநிலை மாற்றப்பட வேண்டும். மனநிலை இப்போ பவுலடியார் கூட பெண்களை வந்து அடக்குமுறையாக பேசினார் அப்படின்லாம் சில நேரத்தில் குற்றச்சாட்டு கொடுக்கப்படுகிறது. அவர் வந்து பெண்களை வந்து கொஞ்சம் குறைவாக, அவர் ஒரு யூத பின்னணியிலேருந்து வந்தவர், ஆனால் அந்த பின்னணியிலிருந்து வந்தவரே பெண்களுக்குரிய சில உயர்வான அடையாளத்தை எல்லாம் கொடுப்பதை நம்ம நிறைய இடத்துல அவருடைய கடிதத்தில் பார்க்குறோம். அதையெல்லாம் பேசினா ரொம்ப லேட் ஆகிடும். அவர் சூட்சமமாக எழுதியிருப்பார். அவர் வந்து இப்போ டைரெக்டாக இப்போ ஒமிட் பண்ணிட்டு போக மாட்டார், அந்த டாப்பிக்கை டச் பண்ணுவார். ஆனால் அந்த டாப்பிக்கை வந்து எவ்வளவு, ஏன்னா யூதர்களும் பார்ப்பாங்க, அவங்களுடைய மனநிலையை அவர் கொண்டு இருக்கிறாரு. ஆனாலும் அதில் ஒரு அடையாளத்தை வைப்பார். இப்போ உதாரணத்திற்கு உங்களுக்கு சொல்லணுன்னாக்க, பெண்களே கணவருக்கு பணிந்திருங்கள் அப்படின்னு சொல்லுவார். பெண்களே கணவருக்கு பணிந்திருங்கள், அவர் தான் தலைவர், அதனால் நீங்கள் அதுக்கு பணிந்து நடங்க அப்படின்னு சொல்லுவார். கணவன்மார்களே, ஆண்களே, நீங்கள் உங்கள் மனைவியரை திருச்சபை அன்பு செய்வது போல, கிறிஸ்து திருச்சபை அன்பு செய்வது போல அன்பு செய்யுங்கள் அப்படி சொல்வார். இப்போ இதை நீங்கள் நல்லா ஊத்து பார்த்தீங்கன்னாக்க வெர்ஷன் வேறையாக இருக்கும். பணிந்து போங்கன்னு மட்டும் இப்படி கை கட்டிக்கிட்டு நில்லுங்க அப்படிங்கிறது இல்லை. பணிந்து போங்கள்ங்கிறது மதிப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து செயல்படுங்க. அதைவிட கொடுமையான விஷயம் கணவனுக்கு கொடுக்கப்படுறது, அதை விட கடினமான விஷயம். நீங்கள் கிறிஸ்து திருச்சபை அன்பு செய்வது போல. அப்போ கிறிஸ்து திருச்சபை எப்படி அன்பு செய்தார்? கல்வாரி மலையில் ஏறி ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து அவர் அன்பு செய்தார். இழந்து எல்லாத்தையும் இழந்துட்டார், மான மரியாதையெல்லாம் இழந்தார். அப்போ நீ உன் மனைவியை பொறுத்த மட்டும் இல்லை, நீ எதையும் இழக்க தயாராக இருக்கணும். அப்போ இதை விட, பணிந்திருப்பதை விட கணவனினுடைய ஸ்டேட்டஸில் அவர் குறிப்பிடுறது ரொம்ப அழுத்தமான காரியம். அதை குறிப்பிடும் போது எப்படி அழகாக போட்டுட்டார் பாருங்கள், கிறிஸ்து திருச்சபை அன்பு செய்வது போல். இதுதான் பவுலடியாருடைய பார்வை, அந்த போக்கு. அப்போது கலாத்தியர் 5:4 ஒரு அழுத்தமான ஒரு அடையாளத்தை வைக்கிறாரு. கடவுள் வந்து, கடவுள் எங்கே இணைக்கிறார் பாருங்கள், கடவுள் மகனை இணைக்கிற அந்த அடையாளத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு அடையாளம்தான் பெண் என்கிற ஒரு அடையாளம், காமன் ஒரு ஐடென்டிட்டி. கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக, அந்த வார்த்தையை நம்ம ரவுண்டு பண்ணணும், மரியாளிடம் பிறந்தவராகன்னு சொல்லியிருந்தால் அது மரியாளை மட்டுமே சார்ந்த ஒரு அடையாளமாக போயிருக்கும், பெண்ணிடம் பிறந்தவராக. அப்போ அந்த இடத்துல திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராக அனுப்பினார். அப்போ இந்த பெண்ணுங்கிற அடையாளத்தை பவுலடியார் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறார். இந்த இடத்துல மரியாளுங்கிற பெயரை போட்டிருந்தார்னா அது மரியாளை மட்டுமே குறிப்பிடுகிற வார்த்தையாக மாறியிருக்கும். பெண் அப்படிங்கிற போது கடவுள் படைத்த அந்த படைப்பினுடைய அதிசயத்தில் பெண்களும் இணைந்திருக்கிறாங்க, ஆண்கள் மட்டும் இல்லை. அதே தான் நம்ம தொடக்க நூலில் 1:26-27 நம்ம அழகாக பார்க்குறோம். 3:3 வரை வரையும் கடவுள் நம்முருவில் மானிடரை படைக்க திட்டமிடுறார். 26 திட்டமிடுதல், 27 தான் செயல்பாடு. எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் படித்த கடவுள் மனுஷனை மட்டும் ஒரே வார்த்தையில் படைக்கலைங்க, ரெண்டு வார்த்தை பயன்படுத்திக்கிட்டார். 26:27 மானிடரை நம்முருவில் உண்டாக்குவோம், நம் சாயலில் உண்டாக்குவோம், திட்டமிடுதல். அங்கே தான் திட்டமிடுறார், மனுஷனுக்கு மட்டும்தான் திட்டம், ஸ்பெஷல் திட்டம். அதுக்கப்புறம் 27 சொல்லுது, மானிடரை தம் உருவில் உண்டாக்கினார், தம் சாயலிலே உண்டாக்கினார், அவருடைய உருவிலேயே அவர்களை உண்டாக்கினார், அவர்கள் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். 3:3 வரி வரும் பாருங்களேன், அந்த 3:3 வரியில் ஆண்டவர் வந்து எவ்வளோ அழகாக கடவுளுடைய அந்த திட்டத்தை வந்து மிக சிறப்பாக, கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார், மானிடரை, அந்த மானிடருங்கிற அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். கடவுளுடைய உருவிலேயே அவர்களை படைத்தார், கடவுளுடைய உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இப்போ ஆணும் பெண்ணும் என்கிற உரு தான் ஆண்டவருடைய உருவாக இருக்கிறது. அதனால் ஆண் மட்டும் வைத்துக்கிட்டு அந்த திட்டத்தில் வந்து கடவுள் முழுமை இருக்குதான்னு பார்த்தா இல்லை, அங்கே பெண்ணுங்கிற அடையாளம் வரணும். அப்போ அதனால தான் குடும்பம் என்கிற அடையாளத்தில் ஆணும் பெண்ணுங்கிற அதிசயமானது இணைக்கப்படுகிறது. ஏன், மீட்பு திட்டத்தில் கூட நீங்கள் போய் பாருங்கள், மீட்பு திட்டத்தில் கூட கடவுள் இந்த ஆண் என்கிற ஐடென்டிட்டி, பெண் என்கிற ஐடென்டிட்டி வைக்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஆணாக இருந்தார், அதே சமயம் பெண் என்கிற அடையாளம் அங்கே வேணும். மீட்பு திட்டத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் மரியாளை அந்த இடத்துல வைக்கிறாரு. இங்கே கணவன் மனைவி உறவு நிலையை நம்ம பார்க்கறதில்ல, மாறாக ஆண் என்கிற ஐடென்டிட்டி, பெண் என்கிற ஐடென்டி, அது அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். என் அன்புக்குரிய பிள்ளைகளை, இந்த நேரத்தில் நம்ம யோசித்து பார்ப்போம். நிறைய நேரம் நாம் கடவுள் விரும்புகிறதை எல்லாம் விட்டுட்டு நாம் ஏதோ ஒரு விருப்பத்தை வைத்துட்டு இந்த திருச்சபையை நம்ம கொண்டுட்டு போக நினைக்கிறோம். திருச்சபையை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம நினைக்கிறது தான் திருச்சபைன்னு நம்ம சுருக்கி கொள்கிறோம். நம்மளுடைய திருச்சபைக்குள்ளே தான் கடவுள் வேலை செய்வார். இஸ்ரேல் மக்கள் அப்படி தான் யோசித்தாங்க, யூத மக்கள், எங்களுடைய இந்த ஆலயத்தில் தான் கடவுள் வேலை செய்வார். இந்த ஆலயம், அவருடைய மகன் சாலமன் கட்டிய இந்த ஆலயத்தில் தான், ஜெருசலேம் ஆலயத்தில் தான் கடவுள் வருவார், இங்கே தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைத்த நினைப்பை எசேக்கியேல் பாபிலோன் நகரத்தில் அவங்க அடிமையாக கிடந்த பொழுது அந்த எண்ணம் உடைக்கப்படுகிறது. எசேக்கியேலின் காட்சியில் அடிமை தேசத்தில் கடவுள் இறங்கி வர்றதை கடவுள் அந்த இறைவாக்கினர் பார்த்துட்டு சொல்கிறாரு, எங்கெல்லாம் மக்கள் தங்கள் கடவுளை கூப்பிடுகிறார்களோ, எங்கெல்லாம் கதறி அழுகிறார்களோ, அங்கெல்லாம் கடவுள் வருவார். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, நாம் சில காரியத்தை இந்த யூத ஜனங்களைப் போல அந்த ஆலயத்துக்குள்ளே கடவுள் இருந்தார், இஸ்ரேல் மக்கள் எப்படி அப்படியே ஒரு குறுகிய மனநிலையோடு பார்த்தார்களோ அதை போல பார்த்து கொண்டு இருக்காம நாம் எல்லாமே இன்னும் விசாலப்படுத்த வேண்டும். அதனால தான் அந்த ஆலயத்தை கடவுள் சிதைக்கிறாரு. ஏன், கடவுள் கோயிலை உடைக்கணுங்கிறது அவருடைய நோக்கம் இல்லை, அவருடைய எண்ணங்கள் உடைக்கப்படுது. கோயில் உடைக்கிறதல்ல, அதிலே ஊன்றி கிடந்த எண்ணங்கள். கடவுள் இந்த கோயிலை மட்டுமே சார்ந்திருப்பவர் அல்ல, அவருடைய உலகமே அவரை சார்ந்திருக்கிறது, உலகமே அவருக்குரியது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்மளுடைய எண்ணங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், இதுதான் சரி இல்லை, அதை கடந்து போகணும். கடவுள் எந்தெந்த வழிகளிலெல்லாம் திருச்சபையை வழிநடத்துகிறாரு. இன்றைக்கி அநேக மக்கள் ஆண்டவருடைய பேராலே ஆண்டவரை குறித்த அறிக்கையை செய்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த சபைகள் என்ற நிலையில் பிரிந்து கிடக்கிற சபைகளில் நிறைய பேர் இண்டிவிஜுவல் சர்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, தனிப்பட்ட சர்ச்சஸ் வச்சு நடத்துகிறாங்க. அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க நினைக்கிறாங்க. பலர் வந்து அவர்கள் மேலே சில காழ்ப்புணர்ச்சிகள் சில விஷயங்களை எல்லாம் கொட்டி கொண்டு இருந்தால் கூட, சில பேர் வந்து அவமானப்படுத்துகிறாங்க ஆண்டவரை, சில பேர் வந்து கடவுளை வந்து பேயினுடைய கைக்குழிகளாக இருக்கிறாங்க, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் உண்மையாக கடவுளுக்கு சான்று புகரக்கூடிய அநேகரை கடவுள் என்ன செய்கிறாரு, எழுப்பி கொண்டே இருக்கிறாரு. என்னுடைய வீட்டுக்குள்ளே தான் கடவுள் வேலை செய்யணும், அடுத்த வீட்டுக்குள்ளே வேலை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. மோசே வந்து 70 பேரை நியமித்து அவங்க மேலே எல்லாம் ஆவியானவர் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபித்த பொழுது 2 பேர் கூடாரத்தில் நின்றுட்டாங்க. அப்போ ஓடி வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் கூப்பிட்ட 70 பேரில் 2 பேர் அங்கே நிற்கிறான், அவன் இங்கே வரல. அவங்க மேலேயும் தூய் ஆவி இறங்கி அவங்களும் இறைவாக்கு உரைக்கிறத நாங்கள் பார்க்குறோம், போய் நிப்பாட்டுங்க முதல்ல அந்த பயில்க டிஸ்ஒபீடியன் ஃபெல்லோஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டிங் கொடுக்குறாங்க. அப்போ மோசே சொல்கிறாரு, கடவுளே அவர்கள் மீது தன் ஆவியை வைக்கணும்னு முடிவு செய்த பிற்பாடு அதை போய் நிப்பாட்டுறதுக்கு நான் யார், கடவுளை நம்ம போய் நிப்பாட்ட முடியுமா கடவுளுடைய ஆவியானவரை அப்படின்னு சொல்லி அவர்கள் கடவுள் உரைத்து வகுத்த விதமாக செயல்படட்டும்னு சொல்லி அவர் முடிவு செய்கிறார். என் அன்புக்குரிய பிள்ளைகளை, இன்றைக்கி நாமும் பல விதத்தில் சிறப்பாய் செயல்பட நம்மளுடைய எண்ணங்கள் தடையாக கிடக்கிறது. சிறப்பாக இந்த ஆலய காரியத்தில் பெண்கள் ஈடுபடுவது இன்னும் இன்றைக்கி நிறைய மனம் திறந்து குருக்கள் பேசும்போது சொல்கிற நிறைய பெண்களால் ஆலயங்கள் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஏன்னா பெண்களுடைய பங்கெடுப்பும் பெண்களுடைய அந்த செயல்பாடும் சில பங்குகளில் இல்லைன்னா அந்த பங்குகளை ஒன்றுமே செய்ய முடியாது, அந்த பங்குகளில் மற்றவங்க வரமாட்டாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்ம எல்லாரையும் இணைத்து செயல்பட இவர்கள் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வரக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாலே அங்கே ஏதோ ஒரு பெரிய தடை என்னக்கிட்ட இருக்குன்னு அர்த்தம், தடை இருக்கிறது. அப்போ அதில் ஒரு அசிங்கமான எண்ணங்கள் இருக்கிறது, அவமானத்திற்குரிய சிந்தனைகள் உள்ளே இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், இது நோ அப்படின்னு சொல்கிறோம். அடிமைத்தனத்தினுடைய அடையாளம் இருக்கிறது, அப்போ தான் நம்ம நோன்னு சொல்லுவோம். அப்போ நல்லவங்க இவங்க வந்து பெருந்தன்மையாக இருக்கிறாங்க, வாங்க வெல்கம் அப்படின்னு சொல்லணும். ஆட்களை நம்ம நியமிப்பது நம்மளுடைய பொறுப்பு. ஆண்களாக இருந்தாலும் நம்ம எல்லாரையும் விடுறதில்லை, யார் சரியான தளத்தில் ஆண்டவருக்கு வேலை செய்வாங்களோ அவங்கள தான் நம்ம வைக்கிறோம். அப்படி வைக்கிற போது பெண்களையும் அதே போல் நம்ம தேர்ந்தெடுத்து நம்முடைய பணிகளுக்குள்ளே ஈடுபடுத்தி அவர்களையும் கடவுள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று நம்ம உணர்ந்து செயல்படும் போது கடவுள் மகிமை அடைகிறார். கடவுள் படைத்த ஆண் பெண் அடையாளத்தை நம்ம ஏற்றுக்கொள்வது தான் நம்மளுடைய கட்டளையாக இருக்கிறது. என் அன்பு தேவ சமூகமே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இந்த அடையாளத்தை நீங்கள் உணர்ந்து செயல்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய காரியத்தை சில இடத்துல புரிந்து கொள்ள முடியாமல் நம்ம தவிக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நற்செய்தி வழியாகவும் இந்த நான் மேற்கோள் காட்டிய துணை காரியத்தின் வழியாகவும் நம்மோடு பேசியிருக்கிறாரு. உங்களுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருந்தால் பரவாயில்லை, அதை மாற்றிக்கொள்வோம். ஆண்டவருக்கு முன்னாடி நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய பலவீனத்தை எல்லாம் அவர் மாற்றுவார். நம்ம கொஞ்சம் இறங்கி வருவோம், நம்முடைய வீட்டு பிள்ளைகள் நம்முடைய உறவுகள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய நீங்கள் போங்கன்னு சொல்லி நம்ம அனுப்பி வைப்போம். ஆண்டவர் கண்டிப்பாக அவருடைய ஊழியத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுப்பார். இந்த அற்புதம் உங்கள் வீடுகளில் அற்புதமாய் நடக்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் பெண்களாக இருந்தாலும் எழுந்து வந்து ஆண்டவருக்கு தகுந்த விதத்தில் ஊழியம் செய்ய உங்களையே கையளித்து பாருங்க. உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் கண்கள் காணும். ஆமென்.
பழி பொருள் வேறறிவேன் உரிமை வாழ்வு பெறவே வெறுமையாக்கி பணிந்தே உள்ளத்திலே
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது முது அருள் கொடையாலேயே. நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது முது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உமை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது:
தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்றத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதயன் நினைவாக செய்யுங்கள், இதயன் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். முத திருமணன்றும் ஊழியம் புரிய தகுந்த வருணங்கள் ஏற்றுக்கொண்டிருந்த நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற முது துறவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுமையும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியின் ஒளி ஏற்றுள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் முகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமே ஆமே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் ஒவ்வொருவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பனாக இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமேன்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உமான்மாவோடும் இருப்பது.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமது பாவங்களை போக்குகிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எருளும் எனது ஆன்மா நலமுடையும்.
கிறிஸ்துவின் திருவிழம்பத்தும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக.
ஆமேன்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் யாராக இருந்தாலும், ஆணாக பெண்ணாக யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய ஒரே கிண்ணத்தில் பருக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுவே உயிர்ப்பினுடைய அடையாளமாகவும் இருக்கிற அடக்குமுறைகள் கூட அழிவின் அடையாளம், அது ஆபத்தான அடையாளம். ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த மனுக்குலத்தை உயிர்ப்பிக்க அழைக்கப்படுகிறோம். உயிர் கொடுக்கிற அந்த இயேசுவினுடைய அடையாளத்தை தான் நம்ம முன்னாடி வைத்திருக்கிறோம். ஆகவே நாமும் பலருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் நமக்குடமிருந்து உயிரளிக்கும் ஆற்றல் பிறப்பிக்கப்பட வேண்டும். அதை கொடுக்கிறவர் நம் ஆண்டவராகிய கிறிஸ்து. ஆகவே இந்த நேரத்தில் என் உயிரான இயேசுவே, எனக்குள்ளே உயிரளிக்கும் ஆற்றலை வைத்து என்னை புதுப்பித்து முக்குகந்த திருச்சபையை உருவாக்க என் கண்களையும் என்னை திறந்தருளும், என்னுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் பெலன் தந்தருளும் என்று மன்றாடி ஜெபிப்போம்.
என்னுயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
ஆமாண்டவரே, எங்களுக்குள்ளே உயிரளிக்கும் ஆற்றலை வைக்கிறவர் நீர் ஒருவர் மட்டுமே. எங்களுடைய ஆவி பெலன் இழந்து போகிற போதெல்லாம் நாங்களுமே நோக்கி அப்பா தந்தையே என்று கூப்பிட்டு அழைக்கிற போது எங்களுக்குள்ளே அந்த ஆவியானவரை வைத்து இதோ எங்களுக்குள்ளே பெலன் இழந்து கிடக்கிற அந்த ஆவியின் நீர் வல்லமையால் நிரப்புகிறீர் ஆண்டவரே. உன்னுடைய இரக்கம் எங்களுக்குள்ளே பாயும்படியாய் செபிக்கிறோம்.
உலகமெல்லா மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லா மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே எசையா, உன்னன்பை ருசிக்கையிலே. உன்னாமம் துதிக்கையிலே எசையா, உன்னன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
ஆமாண்டவரே, இது எங்கள் உயிரும் உள்ளமும் உடலும் உம்மை துதிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிற படைத்தவரை துதிப்பதே எங்களுடைய இதோ பிரதானமான காரியமாக நாங்கள் உணர்கிறோம். உம்மை துதித்து போற்ற உமக்கு உகந்ததை செய்து அநேக பெண்கள் உடைய பலவீனத்துக்கு மத்தியில் உம்மோடு இணைந்திருந்ததை போல நாங்களும் எங்களுடைய பலவீனத்திற்கு மத்தியில் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு ஆற்றலும் பலனும் தாருமையா.
உம் வசனம் உணவாகும், உடலுக்கெல்லா மருந்தாகும். உம் வசனம் உணவாகும், உடலுக்கெல்லா மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
நன்றி ஆண்டவரே, இதோ என் உயிரை உம்மை துதிப்பேன் என்று பாடுகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய உயிரோடும் உள்ளத்தோடும் உம்மை துதிக்க ஆற்றலையும் வல்லமையும் கொடுக்கிற பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்துக்கு முன்பாக எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளத்தால் இடைக்கட்டுகிறவரே, இதோ இந்த வேளையிலே உம்முடைய திட்டங்களையும் உம்முடைய வழிமுறைகளையும் அறிய முடியாதபடி நிற்கிற பிள்ளைகள் நாங்கள். இதோ ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கிற வார்த்தையின்பால் நாங்கள் இணைந்து செபித்து அறிந்து உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. தெய்வம் யார் என்று அறிந்து கொள்வது தானே எங்களுடைய அடிப்படையான தேவையாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அறிவை எங்கள் உள்ளத்திலே வைப்பிராக. உம்மை அறிந்து கொள்கிற ஆற்றல், நீர் எப்படியெல்லாம் செயல்படுகிறீர் என்பதை அறிந்து கொள்கிறோடைய அந்த பெலனும் ஆற்றலும் எங்களுக்கு கிடைப்பதாக. பரிசுத்த வல்லமை எங்களுக்குள்ளே பாய்வதாக. இந்த இரக்கம் எங்களுக்குள்ளே கடந்து வருவதாக. இயேசுவின் வல்லமை எங்களை பலப்படுத்துவதாக. ஆசீர்வாதத்தின் தேவன் எங்களை நீரே உடைத்து உருமாற்றுவீராக. பரிசுத்த தெய்வமே, இந்த உலகத்திலே நாங்கள் நினைப்பதெல்லாம் சரி, நான் செய்வதுதான் சரி என்று நினைக்கிற அந்த மனநிலையை மாற்றிக்கொள்ள ஆண்டவரே. பழையதை புதியதில் ஊற்றக்கூடாது என்று சொன்னமுடைய இரக்கத்தை எல்லாம் நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே, பழையதை ஆண்டவரை நினைப்பிடித்து கொண்டு பழைய சட்டங்களே உயர்ந்தது என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த மனநிலையிலே மாற்றத்தை கொடுத்து ஆண்டவரே, ஆண்டவருக்கு உகந்தது எது, ஆண்டவரே நீர் எதை எங்களுக்கு இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கிறீர் என்பதை அறியக்கூடிய அந்த வெளிப்பாட்டின் ஆவியானவர் எங்களை வெளிப்பாடுகளை உணர்ந்து கொள்ள உதவி செய்வாராக. பரிசுத்த தெய்வம், இந்த நாட்களில் நாங்கள் செல்ல வேண்டிய வழிகளை எங்களுக்கு காட்டுவீராக. பெலன் இல்லாதபடி கிடக்கிற பிள்ளைகள், குடும்ப பாரங்களிலே புதைந்து கிடக்கிற பிள்ளைகள், பிள்ளைகளை குறித்து கவலையோடு கிடக்கிற பிள்ளைகள், படிப்பையும் எதிர்காலத்தையும் குறித்து கவலைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் இப்பொழுது ஆசீர்வதிப்பீராக. சுகவீனமாய் கிடக்கிற பிள்ளைகள் இப்பொழுது சுகம் அடைவார்களாக. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திலே இதோ நிறைவை காண முடியாதபடி தவித்து நிற்கிற பிள்ளைகளுடைய தடைகளை விளக்குவீராக. உம்முடைய இரக்கம் அவர்களுக்கு கடந்து செல்வதாக. அவர்கள் நோயிலிருந்தும் பேயிலிருந்தும் தீய எண்ணங்களிலிருந்தும் விடுதலை அடைவார்களாக. பரிசுத்த தெய்வம், இப்பொழுது விடுதலையை வாய்க்க பண்ணுவதற்காக இந்த நாளினுடைய அபிஷேகம் பிள்ளைகளுக்குரிய அபிஷேகமாக மின்னோக்கி மன்றாடுகிற ஒவ்வொரு மகனின் மகளினுடைய விடுதலையின் அடையாளமாக கடந்து வருவதற்காக நன்றி. எங்கெல்லாம் அவர்கள் உம்முடைய இறை சிந்தனையை ஆண்டவரை பற்றிய செய்தியை பறைசாற்றுகிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக. ஆண்டவர் தாமே எங்களுக்கு துணை நிற்கிறார் என்று நம்பி இருக்கிற எந்த ஒரு மகனும் மகளும் உம்மிடமிருந்தே நிறைவை கண்டுகொள்வதற்காக நன்றி செலுத்தி தேவ ஆசீர்வாதத்துக்கு முன்பாக எங்கள் ஜெபத்தை ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நின்று ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்,
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 ஆமேன்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றலால் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருளுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. சுவிந்திய இருதயமே எல்லாம் உமக்காக எந்தன் சிந்தனை சொல்ல அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல்ல அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் இந்தன் உடல் பொருளாவி முற்றும் இந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உந்தன் நதி மிகு மகிமைக்கே எல்லாம் உமக்கார இயேசுவின் தூய இருதயமே எல்லாம்